அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்கள் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான பாட்காஸ்ட் தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு இன்றைக்கு இது ஒரு பேர்னிங் இஷ்யூவா இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப பெரிய பேர்னிங் இஷ்யூவா இருக்குது இந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு தான். சரி, இதை எப்படி உங்களுக்கு சிம்பிளா கொடுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு ட்ரை பண்ணிருக்கேன். மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். ஒன்னு, இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வந்து நிர்ணயிக்கிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அது ஒன்று. இரண்டாவது, இந்தியால ஏன் இவ்வளவு பெரிய விலை உயர்வு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். மூன்றாவது விஷயம், எக்கனாமிக்கலா இதனால என்னென்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளான லாங்குவேஜ்ல சொல்றேன். இந்த புதிய எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் எம்பி மற்றும் உங்கள் எம்பி தமிழ் பாட்காஸ்ட். இன்றைக்கான தலைப்பு ஒரு சிம்பிள் அனாலிசிஸ், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி. முதல்ல இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நிர்ணயிக்கிற காரணிகள்லாம் என்னென்ன, அதாவது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா பேஸ் தரேன். உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ற நாடுகளோட வரிசையில இந்தியா மூணாவது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 8.81 lakh crores வந்து இந்தியா கச்சா எண்ணெயோட இறக்குமதிக்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்காக கிட்டத்தட்ட 84% ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம இம்போர்ட்ல தான் வந்து பூர்த்தி ஆகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இம்போர்ட்ல இருக்கிறது கச்சா எண்ணெய். இந்தியா, ஈராக், சவுதி, யுஏஇ இங்க இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குது, டாலர்ல தான் வாங்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், அது என்ன க்ரூட் ஆயில் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்னு, நம்ம டாலர்ல வாங்குறதுனால டாலரோட விலை ஏற்றம் இறக்கம் இது கச்சா எண்ணெயோட விலையை நிர்ணயிக்கும். ரெண்டாவது, கச்சா எண்ணெயோட சந்தை மதிப்பு, அதாவது அந்த க்ரூட் ஆயில ப்ரொடியூஸ் பண்றவங்க வந்து விலை ஏத்துறாங்க இறக்குறாங்கன்னா அது டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, இது ரெண்டு தான் பெட்ரோல் டீசல் பிரைசஸை இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதுக்கான மேஜரான ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பாரிசன் தரேன். 2014 விலையை 2020 விலையோட கம்பேர் பண்ணுவோம். 2014 கச்சா எண்ணெயோட விலை $107 இருந்தது, இன்னைக்கு 2020 $64 மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட விலையோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா $43 ஒரு பேரலுக்கு குறைந்திருக்கு. USD கம்பாரிசன், அதாவது ஒரு US dollar மதிப்பு இந்திய ரூபாயில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2014 $58 இருந்தது, இன்றைக்கு $72.71. ஸோ ₹14 உயர்ந்திருக்கு. இப்போ பெட்ரோல் டீசலோட விலையை கம்பேர் பண்ணுவோம். 2014 பெட்ரோலோட விலை ₹71.41 இருந்தது, இன்றைக்கு கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ₹100 தொற்றுச்சு. 2020 அந்த கம்பாரிசன் படி பார்த்தீங்கன்னா ₹93.37 இருந்தது. டீசலோட விலை ₹55.49 2014 இருந்தது, இன்றைக்கு ₹86.79 2020 கணக்கு படி. கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா ₹43 குறைந்திருக்கு, டாலரோட விலை ₹14 உயர்ந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா $29 கம்மியாக இருந்திருக்கணும். ஸோ நேச்சுரலாக ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். ஏன் ப்ரைஸ் கம்மியாகலை, இதை பற்றி ரெண்டாவது விஷயம் பேசுவோம். இந்தியாவில் மட்டும் ஏன் ப்ரைசஸ் வந்து பயங்கர இன்க்ரீஸ்டாக இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்தியாவில் வந்து டைனமிக் ப்ரைசிங் சிஸ்டம்ன்றத நம்ம ஃபாலோ பண்ணுறது. என்னன்னா, குளோபல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், அதாவது கச்சா எண்ணெயோட மதிப்பு இல்லை USD மதிப்பு, யூஎஸ் டாலரோட மதிப்பு கூடுது குறையுதுன்னா அது டைரக்டாக கன்சியூமருக்கு கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் இதுக்கு நடுவில் எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காது. ஸோ இதை தான் டீரெகுலேட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பேசும்போது டிபேட்ல தான் டீரெகுலேட்னு சொல்கிறாங்கல்ல, அது இதை தான் பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரெகுலேட்டடாக இருந்தது, அதாவது ஃபியூல் ப்ரைஸஸை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிச்சு, பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய இழப்புகள் இருந்தது, இல்லைனா சப்சிடி மூலமாகவோ இல்லை பல விஷயங்களில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் இருந்ததுனால இதை குறைக்கிறதுக்காக டீரெகுலேட் பண்ணாங்க. இது 2010 மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சியில் முதல் முதல்ல பெட்ரோல் டீரெகுலேட் பண்ணப்பட்டது. ஆனால் 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு டீசல் டீரெகுலேட் பண்ணப்பட்டது. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, மன்மோகன் சிங் அவர்களோட காலகட்டத்தில் வந்து மாதத்தில் 2 வந்து பெட்ரோல் வந்து விலை உயரும் இறங்கும், அதாவது மாதத்தில் முதல் நாளும் 16 விலை உயரும் இறங்கும். ஸோ பின்பு என்ன ஆச்சுன்னா, 16 June 2017 வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அதாவது எவ்ரிடே டைனமிக் ப்ரைசிங் சிஸ்டம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் காலை 6 வந்து பெட்ரோல் மற்றும் டீசலோட விலைகளை நிர்ணயிப்பாங்க அப்படின்றது. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த 15 வந்து மார்க்கெட் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு அந்த 15 இல்லை மாதத்தில் கடைசி நாளோ பயங்கர கூட்டம் பெட்ரோல் பங்க்ல நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். என்னன்னா, ஸ்பெகுலேட் பண்ணிட்டு அந்த ப்ரைஸை கெஸ் பண்ணி அங்க போய் நின்று பெட்ரோல் போடுறது, ஏன்னா அடுத்த நாள் இன்க்ரீஸ் ஆகிடும்ன்றதுனால. இது மட்டும் இல்லாம பெட்ரோல் பங்க்ஸும் நிறைய வந்து இதை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை டீரெகுலேட் பண்றதுக்கு தான் டெய்லி டைனமிக் பிரைசிங்ற கான்செப்ட் வந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அதாவது என்னடா இது டீரெகுலேட் பண்ணிட்டேன் சொல்றீங்க, அப்ப கொரோனா காலகட்டத்தில் கச்சா எண்ணெயோட விலை மதிப்பு வந்து வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, அப்ப மட்டும் ஏன் வந்து நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை வந்து குறையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான குவெஸ்டின். நார்மலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயோட விலையும் டாலரோட விலை மதிப்பும் கம்மியாகும் போது நேச்சுரலா வாகனங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசலோட விலை குறையணும். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டாக்ஸ் போட்டு விலைய சரிசமமாக்கிடுது. ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னா, இப்போ கச்சா எண்ணெயோட விலையும் கூடுது, டாலரோட விலையும் கூடுது. நேச்சுரலா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது அதை டைரக்டா கன்சூமருக்கு பாஸ் பண்ணிடுது. சோ விலை கூடும் போது கச்சா எண்ணெயோட விலையும் டாலரும் கூடும் போது நம்ம ஜாஸ்தி பே பண்றோம், இல்ல அது குறைஞ்ச பிறகு நம்ம கம்மியா பே பண்றோமானா அப்பையும் கிடையாது, அப்பையும் அதே அமௌண்ட் தான் பே பண்றோம். சோ எந்த பெனிஃபிட்டும் கன்சூமர் ஆகிய நம்மளுக்கு கிடையவே கிடையாது. சரி, இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம், டீரெகுலேட் பண்ணிட்டாங்கன்றே அப்ப ஏன் எலெக்ஷன் அப்ப மட்டும் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது? சரியான கேள்வி. ஏன் இப்ப ரீசெண்டா நடந்த கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடந்த போது கூட ஒரு தடவை கூட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகல, நடுவில் அந்த எலெக்ஷன் நடந்து முடிகிற வரையும். ஏன், அப்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் இல்ல டாலர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலையா? எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு இமீடியட்டா விலை கூடுது. இப்ப டீரெகுலேட் எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுதான். ஹானஸ்டா முக்கியமான விஷயத்துக்கு வரும், ஒன்று, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கும் ஒரு லிட்டர் டீசலுக்கும் நம்ம டாக்ஸஸ் எவ்வளவு பே பண்றாங்கன்றதை நான் சொல்றேன், ஷாக் ஆகாம கேளுங்க. டாக்ஸஸ் வந்து ரெண்டு வகையா இருக்கும். ஒன்னு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லப்படுவது, சென்ட்ரல் கவர்மெண்டால கலெக்ட் பண்ணப்படுது. VAT வேல்யூ அடிஷன் டாக்ஸ்னு சொல்லப்படுவது, ஸ்டேட் கவர்மெண்டால கலெக்ட் பண்ணப்படுது. இது வந்து 16 February 2021 ஒரு டேட்டாபேஸ். பேஸ் பிரைஸா நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 31 rupees 82 paise, 31 rupees 82 paisa. எக்ஸைஸ் டியூட்டியா கவர்மெண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 32 rupees 90 paisa, அதாவது நம்ம பேஸ் பிரைஸை விட டாக்ஸ் கூட. சோ 100% கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியா வசூலிக்குது. VAT-னா அவங்களும் சலிச்சவங்க கிடையாது, 20 rupees 61 paisa VAT ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. மொத்த ரீட்டைல் பிரைசஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 89 rupees 29 paise, இது டெல்லியோட பிரைஸ். இது 16 February 2021. சரி, காங்கிரஸ் ஸ்டேட்ல டாக்ஸ் சார்ஜ் பண்ணலையா, இவங்க மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்களான்னு கேட்டா, அந்த கம்பாரிசனும் உங்களுக்கு சொல்றேன். 2014 மேல காங்கிரஸ் இருந்த போது எவ்வளவு இருக்கு, இப்போ February 2021 பிஜேபி இருக்கும் போது எவ்வளவு கம்பாரிசன்றதையும் காட்டுறேன். பேஸ் பிரைஸ் அப்ப இருந்தது 47 rupees 12 paise, எப்போ 2014, ஏன்னா அப்ப கச்சா எண்ணெயோட விலை பயங்கரமா உயர்ந்திருந்தது. இன்றைக்கு இந்த பேஸ் பிரைஸ் 32 rupees 10 paise. சரி, இப்ப சென்ட்ரல் டியூட்டியா எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 rupees 39 paise இருந்தது 2014, 32 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 21 rupees டாக்ஸா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. VAT எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 11 rupees 90 paisa இருந்தது 2014, இன்றைக்கு 20 rupees 61 paise, கிட்டத்தட்ட 10 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா விலை வந்து 2014 71 rupees 41 paisa இருந்தது, இன்றைக்கு 89 rupees 29 paisa இருக்கு. இது மட்டும் இல்லாம 2021 யூனியன் பட்ஜெட்ல அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்லப்படுவதை சார்ஜ் பண்றாங்க. அதாவது 2 rupees 50 paise மற்றும் 4 rupees வந்து பெட்ரோல் டீசலுக்கான செஸ்ஸா சார்ஜ் பண்றாங்க. இந்த செஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு போறது, இது ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வரவே வராது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், நம்ம எவ்வளவு டாக்ஸஸ் பே பண்றோம்னா, 5 rupees பொருள் வாங்கும் போது 5 rupees நீங்க டாக்ஸ் பே பண்ணி பாத்திருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அத்தியாவசிய பொருளுக்கு நடந்துட்டு இருக்க ஒரு நிலைமை. எக்கனாமிக்கலா என்ன மாதிரி டிராபேக்ஸ் நம்ம அந்த பெட்ரோல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபேஸ் பண்ண போறோம்ன்றதையும் நான் சொல்றேன். முதல் விஷயம், புவர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா எல்லாருமே பட்ஜெட் போட்டுதான் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபியூல் பிரைஸோட இன்க்ரீஸ் வந்து அவங்களோட பட்ஜெட்ல கை வைக்கும். ஸோ அவங்களோட சேவிங்ஸ் குறைய ஆரம்பிக்கும், விச்சுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா புவர் மிடில் கிளாஸ் இவங்களோட மந்த்லி பட்ஜெட் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டீசலோட விலை உயரும் பொழுது அந்த லாஜிஸ்டிக் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனி வந்து அவங்களோட சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகுதுன்னா, எந்த கமாடிட்டியா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் கொண்டு போறதுக்கு அதுக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியோ ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனியோ இருக்கணும். ஸோ இவங்க சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கமாடிட்டியோட விலை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன ஆகும், பேஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுல என்ன ஆகும், கஸ்டமர் ரியலைசேஷன் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடைசி பிரைஸ் நம்மளுக்கு கூட வரும். இது வந்து எல்லா அத்தியாவசிய பொருட்களுக்கும் பொருந்தும். அதாவது அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பேஸா இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் விலை உயர்வு ஏற்படும் பொழுது நம்மளோட அத்தியாவசிய பொருட்களோட விலைகளும் அங்க உயரும். அது என்ன ஆகுது, திரும்பவும் அது டைரக்ட் இம்பாக்ட். புவர் மிடில் கிளாஸ் இல்ல லோவர் மிடில் கிளாஸ் வந்து திரும்பவும் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் கொண்டு வந்து விடும். இப்ப நம்ம எல்லாருமே இந்த ரீசெண்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம், மீன்பிடி தடைக்காலம் இருந்த பொழுது மீன்களோட விலை வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ இப்ப மீன்பிடி தடைக்காலம் வந்து ஓபன் பண்ணின பிற்பாடும் பாத்தீங்கன்னா மீன்களோட விலைகள் வந்து கூடி இருக்கு. அதுக்கு அவங்க கிட்ட போய் காரணம் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, டீசல் விலை உயர்ந்திருக்கிறதுனால மீன்களோட விலையும் உயர்ந்திருக்கு அப்படின்ற காரணத்தை ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்ஃபிளேஷன். ஸோ நேச்சு விலைவாசி உயர ஆரம்பிக்கும். இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, பெட்ரோலியம் மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஏன் இவ்வளவு டாக்ஸஸ் சார்ஜ் பண்றீங்கன்றதுக்கு அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா, நாங்க வந்து இந்த பணத்தை சேமிச்சு மக்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்காக ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்றாரு. எனக்கு இங்க அழகான ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வந்தது, அது என்னன்னா ராபின்ஹுட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராபின்ஹுட் எக்கனாமிக்ஸ் என்னன்னா, ரிச் கிட்ட எடுத்து புவர் கிட்ட தரதான் இந்த கான்செப்ட். இது ஒரு ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட், அதை தான் இங்க பிஜேபி ஃபாலோ பண்றாங்க. பெட்ரோல் டீசல்ன்றது இன்னைக்கு ஒரு அத்தியாவசிய பொருள், இதை வந்து இதை எல்லா தரப்பட்ட மக்களும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல பெரிய இம்பாக்ட் ரிச் கிடையாது, பட் ஆனா புவர். ஸோ நீங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க கிட்டே காசு எடுத்து அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ல கொடுக்கறதுல என்ன லாபம் இருக்கு? மூன்றாவது இம்பாக்ட், இந்த டிரான்ஸ்போர்டேஷனை சார்ந்து இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு ஓலா டிரைவர், உபர் டிரைவர், இவங்க எல்லாத்துக்குமே வந்து லாபம் குறைய ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சரியான விலை கிடைக்குதான்னு கூட தெரியல. அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறைய ஃபுட் டெலிவரிஸை சார்ந்திருக்கோம், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி. ஸோ அவங்களுக்கும் அந்த விலைவாசி உயர்வு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துன்றதுல எந்த சந்தமே கிடையாது. என்னோட கன்க்ளூசிவான கருத்து என்னன்னா, இன்னைக்கு பெட்ரோல் டீசல்ன்றது வந்து ஒரு வாண்ட் கிடையாது, நீட். இன்னைக்கு இது ஒரு அத்தியாவசிய பொருள், எல்லா தரப்பட்ட மக்களும் பயன்படுத்துறாங்க. இதுல நம்ம டாக்ஸ் நிறைய ஆட் பண்ணி அதுல வர ரெவன்யூல தான் கவர்மெண்ட் ரன் பண்ணோம்னா இந்த பிரஷர் திரும்ப மக்களுக்கு தான் வரும்ன்றதை இந்த கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் டீசலோட விலை உயர்வு கண்டிப்பா எக்கானமியை பாதிக்கும்ன்றதை சொல்லி இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். உங்களுக்கு நான் பேசினதுல உடன்பாடு இருந்ததுன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பாட்காஸ்ட் பற்றிய கருத்துக்களை கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இது mpspodcast@gmail.com. இப்போ நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவில் இருக்க டாப் மியூசிக் மற்றும் பாட்காஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு அண்டர் தி நேம் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த டாபிக் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.